It should be understood that all species of life, O son of Kunti, are made possible by birth in this material nature, and that I am the seed-giving father.
Kunti magane, inda jada iyarkaiyil ella vaalkai inangalum pirappal saathyamaakkapadugindrana enbadum naane vidaiyalikkum thandai enbadum purindukollapada vendum.
In this verse it is clearly explained that the Supreme Personality of Godhead, Krishna, is the original father of all living entities. The living entities are combinations of the material nature and the spiritual nature. Such living entities are seen not only on this planet, but on every planet, even on the highest, where Brahma is situated. Everywhere there are living entities. Within the earth there are living entities, even within water and within fire. All these appearances are due to the mother, material nature, and Krishna's seed-giving process. The purport is that the material world is impregnated with living entities who come out in various forms at the time of creation according to their past deeds.
Purure, inda padathil mulumudal kadavalana Krishnare ella uyirvaaligalin aadi thandai enbadu miga telivaga vilakkappattullathu. உயிர்வாளிகள் ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கையின் கூட்டு சேர்க்கைகள். இத்தகு உயிர்வாளிகள் இந்த கிரகத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிரகத்திலும், மிகவும் உயர்ந்ததான பிரம்மா வசிக்கின்ற கிரகத்திலும் கூட காணப்படுகின்றன. எங்கும் உயிர்வாளிகள் இருக்கின்றன. நிலத்திற்குள் உயிர்வாளிகள் இருக்கின்றன. ஏன், நீருக்குள்ளும் நெருப்புக்குள்ளும் கூட இருக்கின்றன. இந்த தோற்றங்கள் எல்லாமே தாயான ஜட இயற்கையாலும் கிருஷ்ணருடைய விதையளிக்கும் முறையாலுமே காணப்படுகின்றன. தமது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப படைப்பின் சமயத்தில் ஜட உலகில் கர்ப்பமாக்கப்பட்டு உயிர்வாளிகள் வெளிவந்து உருவெடுக்கின்றன என்பது பொருள்.
In the purport, Srila Prabhupada comments that there are living entities everywhere.
இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத் குறிப்பிட்டு சொல்றார், உயிர்வாளிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க.
This is already stated by Lord Krishna elsewhere in Bhagavad Gita, in second chapter.
இது பகவான் கிருஷ்ணரால இரண்டாவது அத்தியாயத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் தான்.
He describes the jiva as sarvaga, one who goes everywhere.
கிருஷ்ணர் ஜீவனை சர்வதா அப்படின்னு சொல்றார், அதாவது எல்லா இடத்திலையும் பரவி இருப்பவன், எல்லா இடங்களிலும் இருப்பவன்.
So Srila Prabhupada explains that this means that the jiva can exist in various or in all situations within the material cosmos.
இப்படின என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவனானது இந்த பௌதிக உலகத்துக்குள்ள எல்லா இடத்திலயுமே வசிக்கிறதுக்கு உகந்ததுன்னு அர்த்தம்.
Not simultaneously.
ஒரே நேரத்துல எல்லா இடத்திலயும் வசிக்க முடியாது.
But upon attaining a suitable body, the jiva can remain in a particular atmosphere.
ஆனா ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்ற உடனே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஜீவனால வாழ முடியும்.
Just like we see, there are, well, there's Vedic classification. There's classification of sthavar and jangam living entities, those who are stationary and those that move.
உயிரினங்கள்ல பல வகையான உயிரினங்கள் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டு வகையா பிரிக்கலாம், நகரக்கூடிய உயிரினங்கள், நகராத உயிரினங்கள்.
Then there are those that exist on the land.
அது மட்டும் இல்லாம நிலத்துல வசிக்கக்கூடியவை.
Just human beings, animals, most animals, they live on the land.
மனிதர்கள் அப்புறம் பெரும்பாலான மிருகங்கள் எல்லாமே நிலத்துல வசிக்கிறாங்க.
Some of them enter into the earth.
ஒரு சிலர் பூமிக்குள்ளார வசிக்கிறாங்க.
There are certain animals that dig into the earth and make themselves a home there.
ஒரு சில மிருகங்கள் பார்த்தா அப்படின்னா பூமிக்குள்ளார குழி தோண்டி அதுக்குள்ளார உயிர் வாழ்வாங்க.
Some exist in the sky.
ஒரு சிலர் வானத்துல வசிக்கிறாங்க.
They fly around in the sky.
அவங்க வானம் முழுக்க பறந்து உயிர் வாழ்றாங்க.
Some exist within water.
ஒரு சில உயிரினங்கள் நீர்ல வசிக்குது.
According to the Vedic description, there are living entities that exist within fire also.
வேதங்களுடைய விவரணங்களின் பிரகாரம் உயிரினங்கள் நெருப்பிலையும் வசிக்கின்றன.
According to the Vedic description, there are living entities all over the universe.
வேதங்களுடைய விவரணங்களின் பிரகாரம் உயிரினங்கள் பிரபஞ்சங்களுடைய எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க.
யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதாண்ட கோடி கோடிஷ் விசேஷ வசுதாதி விபூதி பின்னம். In this verse from Brahma Sanhita, Srila Prabhupada explains that vibhuti bhinnam means that each planet within the universe has its own special, unique atmosphere.
இந்த பதத்துல விபூதி பின்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஸ்ரீல பிரபுபா சொல்றார், ஒவ்வொரு கிரகத்திலையும் உயிர் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்றார்.
Now we find in Bhagavad Gita that Lord Krishna states that he spoke Bhagavad Gita long ago to the sun god.
நம்ம பாக்குறோம் பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சூரிய தேவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கேங்கிறார்.
What is that verse? Who can say?
அந்த பதம் யாரால் சொல்ல முடியுமா?
அஹம் விவஸ்வதே யோகம். So Vivasvan means the son of Vivasvata Manu, that was the sun god.
Vivasvan abina Vivasvata Manuvinude paiyan, avar dhaan Surya Devan.
So the sun god lives in the sun.
Surya Devan Suryanla dhaan vasikirar.
Now we cannot imagine what it's like to live in the sun because the sun is hot.
சூரியன்ல எப்படி உயிர் வாழ முடியுங்கிறத நம்மளால கற்பனை பண்ண முடியாது, ஏன்னா சூரியன் சூடா இருக்கு, பயங்கர சூடா இருக்கு.
In usually at this time of year we feel the sun's heat too hot in Salem.
பொதுவா சேலத்துல இந்த வருடத்தினுடைய இந்த காலகட்டத்துல சூரியன் ரொம்ப சூடா இருக்குன்னு நினைப்போம்.
We're feeling it hot and it's 93 million miles away.
இந்த சூரியன் 9 கோடி 30 லட்சம் மைல்ஸ் தொலைவில் இருந்தா கூட அதை வந்து நம்ம சூடா உணர்றோம்.
So we can't imagine how hot it would be if we actually entered right into the sun.
அப்ப சூரியனுக்குள்ளாரையே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு சூடா இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம்.
But the inhabitants of the Surya Mandal, the sun globe, they feel very comfortable living on the sun because their bodies are made of fire.
ஆனா சூரிய மண்டலத்துல வசிக்கக்கூடிய வாசிகள் என்னன்னா அவங்க சூரியன்ல வசிக்கிறதுல சௌகரியமா இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய உடலானது நெருப்பினால உருவாக்கப்பட்டது.
We've all probably seen on TV or at some point films of penguins sliding on the ice. Ice.
எப்பயாவது டிவியில பார்த்திருக்கலாம் பென்குயின், ஒரு பனிக்கட்டி மேல நடந்து போகக்கூடிய பென்குயின்.
So they feel very happy living in the sub-zero temperature.
Zero ku keela irukkakoodiya oru veppanilaiyila vasikkiradhiliyum avanga sugama irukraanga
because their body is accustomed to that.
Yena avangaludaiya sariram adhukku thagundha maari vadivamaikkapattirukku.
They won't feel happy if you bring them to Salem in the south.
Avangala seladhukku neenga kootu vandinga avanga sandhosama irukamaatanga.
So they're all in all different phases of the creation there are living beings.
படைப்பினுடைய ஒவ்வொரு மூலையிலயும் பார்த்தோம்னா உயிரினங்கள் இருக்கத்தான் செய்றாங்க.
Some maybe 20 years ago or so some scientific discovery they sent a bathyscope, that's a kind of it goes deep down into the ocean, it's a kind of scope, there are so many scopes.
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பொருளை அனுப்புனாங்க.
So they sent it deep into the ocean, several miles deep.
கடலுக்குள்ள பல மைல் உள்ள அந்த கருவியை உள்ள அனுப்புனாங்க.
And they found in that situation which is where there's tremendous pressure and it's actually very hot also because there's volcanic eruptions coming out of the surface of the earth, so they tell us. There are so many microscopic living beings they found living there in the water.
ஆனா அதுக்கு அடியில போக போக நிறைய எரிமலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப சூடான சூழ்நிலைகளா இருக்கும். இருந்தாலும் அங்க கூட பல நுண்கிருமிகள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க.
Which according to their previous theories was impossible.
அது அவர்களுடைய முந்தைய கொள்கையின் பிரகாரம் சாத்தியமே இல்லாத ஒன்று நெருப்புல உயிர்வாளிகள் வசிக்கிறதுங்கிறது.
Previously there was a theory, I was taught this at school, that no life can exist above boiling point of water, 100 degrees Celsius.
நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நீரினுடைய ஆவியாகக்கூடிய நிலை, அதாவது 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல போனது அப்படின்னா உயிர்வாளிகள் எதுவும் வாழ முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க.
So that's why the idea is that you can sterilize medical instruments by putting them in boiling water.
அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த மருத்துவத்துல உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையும் கொதிக்கக்கூடிய தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க கிருமிகள் எல்லாம் இறந்து போயிடும் சொல்றாங்க.
But then they discovered that there are organisms that live in temperatures above 400 Celsius.
ஆனா அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க 400 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்கக்கூடிய வெப்பத்துல கூட உயிரினங்கள் வசிக்கிறாங்கன்னு.
So when I gave the answer in my biology exam at school, I said no living being can exist above 100 degrees Celsius. I got tick, very good. Now if I put the same answer, I'd get a mark, very bad, wrong.
நான் வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல உயிரினங்கள் வசிக்க முடியாதுன்னு என்னுடைய உயிரியல் பாடத்துல முதல்ல எழுதும் போது எனக்கு சரின்னு சொன்னாங்க, விடை சரின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதே விடை நான் எழுதினேன் அப்படின்னா இல்ல இந்த விடை தப்புன்னு சொல்லி குறுக்க போடு போட்டுவாங்க.
Of course I don't know if they teach this in the schools yet because it takes them a long time to adjust from what they discover to what they teach. But anyway, the followers of the Vedic literature, we don't bother with all this scientific research. We have everything is given in Shastra.
ஆனா வேதங்களை பின்பற்றக்கூடியவர்களான நம்ம இதுல அதிகமா கவலைப்படுறது கிடையாது, ஏன்னா எல்லாமே சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
They are talking about going to the moon and Mars and so many places, and does life exist on these different planets?
அவங்க நிலவுக்கு போலாம், செவ்வாய் கிரகத்துக்கு போலாம் இப்படி நினைச்சு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க, அத பத்தி பேசிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் உயிர்வாளிகள் இருக்குதான்னு கேள்வி கேக்குறாங்க.
For followers of the Vedic literature, does life exist on other planets? This is not a question.
ஆனா வேதங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உயிர்வாளிகள் மற்ற கிரகங்கள்ல இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது.
We know from the Vedic literature that life exists all over the universe.
வேத இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது உயிரானது எல்லா இடங்கள்ல பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குன்னு.
The modern scientists say that life exists on this planet as a result of a series of incredible chances.
இவங்க என்ன சொல்றாங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல உயிர்வாளிகள் இருக்கிறதுக்கு காரணம் பல விதமான வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடந்ததுனால இருக்கிறாங்க உயிர்வாளிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
That one incredible chance after another incredible chance and millions of incredible chances put all together and here we are passing stool and burping.
நடக்கவே முடியாத வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் அப்பப்ப நடந்து ஒரு வாய்ப்பு நடந்து அடுத்து இன்னொரு வாய்ப்பு வந்து அது மாதிரி பலவிதமான சந்தர்ப்ப வசத்தினால உயிர்வாளிகள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து உயிர்வாளிகளா இருக்கிறோங்கிறாங்க.
And they give the example that if you left enough monkeys in a room with a bunch of typewriters that by chance in due course of time they would type out all the works of Shakespeare.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு டைப்ரைட்டர் ஒரு ரூமுக்குள்ளார ஒரு அறைக்குள்ளார வச்சு அதுக்குள்ளார ஒரு நிறைய குரங்குகளை உள்ள வச்சீங்க அப்படின்னா காலப்போக்கில் அந்த குரங்குகள் எல்லாம் மனிதர்களாகி ஷேக்ஸ்பியருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் அந்த தட்டச்சில டைப் பண்ணி வச்சிருவாங்க.
The other day my laptop computer was open and I didn't see I was somewhere else but one cushion fell on the keyboard. My laptop computer was open and I was somewhere else and the cushion fell on the keyboard.
Na enoda laptop vandu thorandu vechirundhen appo adhukku anga side la irundha oru cushion vandu anga keyboard la ulundirundhathu.
So when I came and I saw on the screen there's a whole bunch of letters coming out and I was looking where's the works of Shakespeare, but it was just all a bunch of rubbish.
Appa na paathen வெறும் ஒரே ஒரு எழுத்து முழுக்க அது அந்த திரையில முழுக்க வந்திருந்தது. நான் அப்ப பாத்தேன் இங்க ஷேக்ஸ்பியரோட வேலையா இங்க வந்திருக்குது, எல்லாம் வெறும் அபத்தமான விஷயங்கள் தானே வந்திருக்குது.
So the followers of the Vedic literature, they know that life is not just a unique chance that has happened on this planet just with no explanation, just by chance.
வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர்வாளிகள் ஆனவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால இந்த ஒரு கிரகத்துல மட்டும் தண்ணிகரற்ற நிலையில பிறந்திருக்காங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறது கிடையாது.
According to the theory that life has come into being by chance, then all the other planets should not have life on them.
இந்த உயிர்வாளிகள் எல்லாமே தன்னிச்சையா உருவானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப மற்ற கிரகங்கள்ல உயிர்வாளிகள் இருக்கவே முடியாது, மற்ற கிரகங்களே இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம்.
Because it's only by millions and billions of incredible chances, all one after the other, all incredibly, just each chance happens at exactly the right time so that we can sit in Salem and pass stool in our toilets. So it couldn't possibly happen more than once. It just happened once here now.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தர்ப்பவசமானது, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சந்தர்ப்பங்கள், பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்து அதன் மூலமா இந்த உயிர்வாளி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட உயிர்வாளி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உற்பத்தி ஆயிருக்கு, அந்த ஒரு விசித்திரத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படி பல வாய்ப்புகளால உயிர் வந்த உயிர்வாளியானது நம்ம இன்னைக்கு மனிதனா வந்து நம்ம நம்மளுடைய கழிவறையில கழிவு நம்மளுடைய மனம் கழிச்சுட்டு இருக்கிறோங்கிறத பார்க்கலாம்.
Just by chance, when we pass stool and all other living beings pass stool, that decomposes and makes nutrients for plants to grow.
நம்ம மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லாருமே மலம் கழிக்கிறது மூலமா அது எல்லாமே ஒரு காலத்துல மக்கி போய் அது தாவரங்கள் வளர்றதுக்கு ஒரு உரமா ஆகுது. இது எல்லாமே ஏதோ சந்தர்ப்பத்துல நடக்குதுங்கிறாங்க.
And just by chance there are so many plants like rice and wheat and ragi that they're very hard, but if you grind them or put them in hot water, which is heated by fire, then they become soft and you can digest them.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஏதோ சந்தர்ப்பவசத்தினால அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது மாதிரி தானியங்கள் வருது. இந்த தானியங்களை சந்தர்ப்பவசத்துல நீங்க நெருப்புல வச்சு சூடுபடுத்துனீங்கன்னா, அதை வேக வச்சோம் அப்படின்னா, அந்த கடினமா இருக்கக்கூடிய தானியமானது நம்மளால ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது.
And just by chance there happen to be what we call male and female forms that are attracted to each other. And just by chance, when they unite with each other, then by chance within the body of the female, more forms take birth. It's all by chance.
ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தினால ஒரு ஆண் சரீரம் பெண் சரீரம் இருக்கு. இந்த சந்தர்ப்பவசத்தினால அந்த ஆண்களும் பெண்களும் இணையும் போது சந்தர்ப்பவசத்தினால கரு உருவாக்கப்பட்டு அதுக்கு வர குழந்தை வளருது.
So you may say, well, we're not talking very scientifically here.
நீங்க உடனே சொல்லலாம், நீங்க விஞ்ஞானபூர்வமா பேசலையேன்னு.
If we talk very scientifically, then we can understand how actually evolutionary theory is correct.
நம்ம விஞ்ஞானபூர்வமா பேசணும்னா இந்த பரிணாம கொள்கை சரி அப்படின்னு மக்கள் சொல்லலாம்.
But that scientific talking, it's just like a smoke screen. Smoke screen, yeah.
இந்த விஞ்ஞானபூர்வமா பேசுறது அப்படிங்கிறது வெறும் புகை மண்டல மாதிரி தான், ஏதோ புகையை கிளப்பிட்டு இருக்காங்க.
இந்திரஜால் is a Sanskrit word which doesn't mean smoke screen, it means an illusion created by magic.
இது வந்து ஏதோ தந்திரத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசித்திரமான விஷயம் நினைக்கலாம்.
So, if we just, without all this scientific hodgepodge, so-called scientific hodgepodge talk, if we just consider how, we can just consider in a common sense way, how ridiculous the idea that everything is going on by chance is.
நம்ம விஞ்ஞானபூர்வமா அலசி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லாம நம்மளுடைய சமயோஜித புத்தியை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி சந்தர்ப்பத்தால் நடக்க முடியும்ங்கிற கேள்வியை கேட்டு பார்க்கலாம்.
So you may be wondering why you all came here for a religious discussion.
And we're
talking about evolutionary theory and what's it got to do with Bhagavad Gita or Krishna.
நீங்க எல்லாம் இப்ப ஆச்சரியப்படலாம், நாங்க வந்து இங்க ஒரு மதம் சம்பந்தமா ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம். நீங்க ஏதோ பரிணாம கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த பரிணாம கொள்கைக்கும் பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம்.
பட் ஆக்சுவலி திஸ் இஸ் எசென்ஷியல் டிஸ்கஷன் இன் பகவத்கீதா.
ஆனா பகவத்கீதையில இருக்கக்கூடிய முக்கியமான வாதங்கள்ல இதுவும் ஒன்று.
இன் பகவத்கீதா லார்ட் கிருஷ்ணா ஸ்பீக்ஸ் டு ரிஃப்யூட் all the standard atheistic and non-devotional ideas.
பகவத் கீதையில கிருஷ்ணர் பேசுறது மூலமா எல்லா விதமான நாத்திக மற்றும் பக்தி இல்லாத கருத்துக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் துவம்சம் பண்றார்.
So the idea that there is no God in control and everything is just going on somehow or other, man is the controller of his own destiny, these are not new ideas.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தானா நடைபெறுது, மேலே கட்டுப்படுத்தக்கூடியவர்னு யாரும் கிடையாது, கடவுள்னு கிடையாது, எல்லாமே மனிதனுடைய சக்தி தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களே, இந்த கருத்து ஏதோ புதிதா தோன்றிய கருத்து கிடையாது.
These are typical atheistic ideas which were propounded by Ravana, Hiranyakashipu, Jaimini, Karnad and so many rascals.
ராவணன், ஹிரண்யகசிபு, ஜெயமினி இவர்கள் போன்ற பல அயோக்கியர்களால ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கருத்துதான் இது.
In Bhagavad Gita, Lord Krishna, in describing the demoniac attitude, states, Asatyam apratishtam te jagad ahur anishvaram aparaspara sambhutam kimanyat kamahaitukam. That those who are demoniac think that there is no controller of the universe.
கிருஷ்ணர் பகவத்கீதையில அசுர குணத்தை பற்றி சொல்லும் போது சொல்றார், அசுரர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க.
There is no substantial principle underlying the universe.
இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய எந்த கொள்கையும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க.
அபரஸ்பர சம்பூதம், this means everything has come into being by chance.
இங்க கிருஷ்ணர் சொல்றதுடைய கருத்து என்ன, எல்லாமே ஏதோ சந்தர்ப்பசத்தால வந்ததுன்னு நினைக்கிறாங்க அசுரர்கள். கிருஷ்ணர் அங்கேயே சொல்லியிருக்காரு.
And what else is there but desire, lust, and desire is the only cause of things going on.
அது மட்டும் இல்லாம என்ன நினைக்கிறாங்கன்னா காமமும் ஆசைகளும் மட்டும்தான் உலகத்துல போறது எல்லாத்துக்குமே காரணமா இருக்குங்கிறாங்க.
So here in Bhagavad Gita, Lord Krishna refutes this idea.
இங்க பகவத் கீதையில இந்த கருத்துக்களை கிருஷ்ணர் முறியடிக்கிறார்.
That everywhere there is life and I, Krishna says, I am the seed giving father.
Ella idangalilum uyirvaaligal irukranga naane vidhayikkum thandai ingar.
Actually Krishna doesn't personally do this, he does this through the agency of Lord Shiva.
Krishna anipatta murayila idha pandala kidayadhu, avar shivanu upayogapaduthi indha kaaryatha pandrar.
Lord Shiva is worshipped as Shiva linga. So sometimes people ask, why is Lord Shiva worshipped as Shiva Linga? Because Lord Shiva, he is the representative of the Supreme Lord who injects all the living beings, all the jivas, all the conditioned jivas, into the material universe.
ஏன் அப்படின்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாத்தையும் இந்த பௌதிக உலகத்துல செலுத்தக்கூடிய முழுமுதல் கடவுளுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறார் சிவபெருமான்.
விஷ்ணு himself is more detached from this process. He oversees it.
விஷ்ணு இந்த முறையிலிருந்து கட்டுண்ட ஆத்மாக்களை ஜட உலகத்தை வைக்கக்கூடிய முறையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். அவர் இதை வெறுமனா மேற்பார்வையிடுறதோட சரி.
Now the important point to understand is that it's all under control.
ஆனா முக்கியமான கருத்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எல்லாமே கட்டுப்பாட்டின் படி தான் செயல்படுது.
It is not going on by chance.
எதுவுமே சந்தர்ப்பசத்தால நடக்கக்கூடியது கிடையாது.
The idea that everything is going on by chance is just an attempt to deny the supreme control of the supreme controller.
எல்லா பொருட்களுமே சந்தர்ப்பசத்தால நடக்குதுன்னு சொல்லப்படக்கூடியது முழுமுதல் கடவுளுடைய கட்டுப்பாட்டுகளை முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்காம இருக்கிறதாகும்.
We have a sense of independence.
நமக்கு சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
So we think we can control and we can do what we like.
நம்ம நினைக்கிறோம் நாம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், நாம பண்ணணும் நினைக்கிறத பண்ணலாம்னு.
But our independence is very limited.
ஆனா நம்மளுடைய சுதந்திரமானது ஒரு வரையறைக்கு உட்பட்டது.
Just like a cow may be tied up on to with a peg in the earth and have some rope and the cow can wander, but only within the distance of the length of the rope.
ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா, ஒரு கயிறுல மாட்டை கட்டி அதை ஒரு குச்சியில வச்சு தரையில ஊனி விட்டலாம், அந்த மாடானது சுதந்திரமா சுத்தலாம், ஆனா அந்த கயிறு எந்த நீளம் இருக்கோ அது அந்த பகுதியில மட்டும்தான் அந்த மாடு சுத்த முடியும்.
So the cow can stand up or sit down.
அந்த மாடு எந்திரிச்சு எந்திரிக்கலாம், நிக்கலாம், உட்காரலாம்.
If it wants, it can jump up and down and do a little dancing, although we don't often see cows do that.
அந்த பசுவுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா எந்திரிச்சு குதிச்சு நடனம் ஆடலாம், ஆனா பொதுவா அந்த மாதிரி பசு செய்யறத நம்ம பாக்குறது இல்ல.
It can move. How do they move in Tamil? Well, there must be a word for it. There's no word for it? All right. In Bengali they say amba. What do they say in Hindi? In English they moo. Moo. Now that's a buffalo. That's more like a buffalo. Anyway, let's not get carried away too much here. There's a buffalo over there. Why did I take birth as a buffalo? So the cow may feel, you know, I'm free to do what I like here. But it has very limited independence. So we have some independence.
அதே மாதிரி நமக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா ஓரளவுக்கு தான் இருக்கு.
If you like, you can get a bus tonight and go to Chennai.
நீங்க விரும்பினீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேருந்தை பிடிச்சு சென்னைக்கு போயிடலாம் இன்னைக்கு.
There are so many wonderful things in Chennai. It's much bigger and better than Salem.
சென்னையில நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு சேலத்தை காட்டிலும்.
You can go to the beach.
நீங்க அங்க கடற்கரைக்கு போலாம்.
And hope there's no tsunami. You can, what else can you do? You can go to St. Thomas Mount. I never went there, but I guess you could go there. And what else can you do? I ran out of things. What's so wonderful about Chennai? There's a zoo. You can go to the zoo and look at the snakes and rhinoceroses and what else? Elephants. Lions. How wonderful is Chennai? Why don't you all go to Chennai? Why, what are you doing here in Salem?
அங்க மிருக காட்சிசாலைக்கு போனீங்க அப்படின்னா யானை பாக்கலாம், புலியை பாக்கலாம், சிங்கத்தை பாக்கலாம், இந்த மாதிரி நல்ல பாம்பு பாக்கலாம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏன் நீங்க சேலத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? சென்னைக்கு எல்லாரும் போக வேண்டியது
தானே?
அங்க போய் உங்களை அனுபவிக்கலாமே.
So there are so many things you can do.
நிறைய விஷயங்கள் நீங்க அங்க போய் பண்ணலாமே.
You could go to Delhi.
நீங்க டெல்லிக்கு போலாம்.
And what will you do in Delhi? Wish you were in Salem. What is there to do there? There's the red Lal Qila. You can go and see the Lal Qila. They light it up at night for the tourists. You can eat. You can go to a South Indian restaurant in Delhi and eat dosa and wonder why do they call this dosa? It's nothing like a dosa.
டெல்லிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய உணவகத்துல போய் தோசை வாங்கி சாப்பிட்டு இதை ஏன் அவங்க தோசைன்னு சொல்றாங்க, தோசைக்கு இருக்க சம்பந்தமே இல்லையேன்னு பாக்கலாம்.
So there are so many things you can do, but we are all like cows on the end of a rope. We are all tied up. We cannot go outside the limits put on us by death.
நம்ம எல்லாரும் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு பசு எப்படி கயிறால கட்டப்பட்டு இருக்கோ அது மாதிரி கட்டப்பட்ட நிலையில தான் இருக்கும். நம்ம சுதந்திரமா செயல்படுறதா தெரிஞ்சாலும் ஒரு காலகட்டத்துல மரணத்தின் மூலமா நம்ம எல்லாரும் கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கும்.
We are not independent. This material situation gives us an illusion of independence. This is practically the most important basic point that we have to learn from Bhagavad Gita. That we are not independent, we are dependent jivas, we are dependent upon the Supreme Lord Krishna. There are unlimited jivas, but the Supreme Lord is one. Nityo nityanam chaitanas chaitananam eko bahanam yo vidhati kama. There are unlimited living beings, among them one is supreme. They are all eternal, they are all conscious. But one is the dispenser of boons, one is the overseer, and the others are all dependent upon him. So this is the first point to be understood. This is the first stage of theism. Those who come to this first stage of theism, they recognize the Supreme Lord as the Supreme Father. This is especially prominent in Christianity, where they emphasize on the fathership of God. Although in Islam they strongly protest the concept of the fathership of God. Because they say that Allah is such a different kind of entity to the ordinary living beings that there's no question of fathership. He's not a mundane person. But this is the first point to be understood, that he is superior, he is supreme, we are subordinate, we are dependent. This understanding inculcates in the conditioned souls the sense that I am answerable. Inculcates means it drills into them, it teaches them. A father is watching, and if you do wrong, he'll punish you. In Christianity, this, at least in the branch of Christianity I was brought up in, they emphasize very much you have to fear God. If you do good, he will reward you and he'll give you facilities for enjoying yourself. But if you are bad, then he will burn you in hell. So it's a primitive kind of theology. But it's a primary stage that infuses into people a sense of right and wrong and a sense of a vague sense of understanding that there is the Supreme Lord. And they also say you should love God. Although they don't suggest any reason why you should love Him. Except that He gives you all facilities to enjoy yourself if you do what He, if you are good.
So
it's a very materialistic approach. You do what He says and He rewards you so that you can enjoy yourself. So it's like the relationships of this material world that you flatter someone or you do what they want, so they give you some reward so you can enjoy yourself. Just like people, they go to politicians and they flatter them and they bribe them and somehow or other they try to get their favor just so that the politician will sign their paper and they will get some facility from them. Just like you, someone may become member of a political party or support a certain political leader, not because he loves them, because he expects that by his support, he'll get back more favors from them. So it's a very mundane and calculating kind of relationship. There's no love there. So as long as we're thinking of God as the one who punishes us if we do wrong and gives us rewards so that we can enjoy if we do right, then there's no question of real love. That understanding is certainly better than not accepting the existence of God or defying the existence of God. But it is not love of God. So love of God means, as is described in Srimad Bhagavatam, ahaituki bhakti. We don't approach Him for something that we can get for Him, but we approach Him out of pure love. Not so much because He's very powerful, but because He's very beautiful. He's very charming. He's very pleasing. So particularly, Chaitanya Mahaprabhu has shown the path of pure bhakti. To love Krishna. To be attracted to His beautiful names, forms, qualities and pastimes. Krishna has so many names. Govinda, Gopala, Gopinatha, Achyuta, Madhava, Mukunda. And simply hearing these names makes the devotee's heart melt with attraction just to hear these names.
Krishna ke Govinda, Gopala, Achyuta, idhamari pala naamangal irukku, andha naamangala veruna kekkuradhu moolamaave adhu nammala kavarchi kudaiyadhaagudhu.
Krishna accepts so many forms, so many avatars just to show kindness to his devotees.
Krishna palaver avataranga eduthukara edukaga appadina thannudeya bhaktargal mela karunaya kaatradhukaga.
And the devotees become excited and enlivened to hear about and contemplate the different forms of the Lord.
Krishnarude palveru roopangala patri kekkuradhin malavagum andha roopangala dhyanikkuradhiliyum oru bhaktan romba aarokudeyana irukalam.
How Krishna has come as Matsya, Kurma, Varaha, Narasingha, Vamana, and so on. The devotees become enlivened to think of these forms of the Lord. Then the devotees become enlivened. Their love for the Lord increases as they think of his wonderful transcendental qualities. The most attractive quality of Krishna is his bhakta vatsalya, his loving kindness for his devotees.
கிருஷ்ணருடைய கவர்ச்சிகரமான குணங்கள்ல முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அவருடைய பக்த வத்சல குணம், அதாவது தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறாரே கிருஷ்ணர், அந்த குணம்.
Non devotees, to them the pastimes of Krishna just seem like some insignificant stories.
பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே ஏதோ ஒரு முக்கியத்துவமற்ற கதைகள் மாதிரி தெரியலாம்.
How Krishna is dancing on the heads of Kaliya.
கிருஷ்ணர் பாலியனுடைய தலையில எப்படி நடனமாடுறார்.
How he is swallowing the forest fire.
அவர் எப்படி காட்டுத்தீய விழுங்குறார்.
How he comes as Narasimha to destroy Hiranyakashipu.
எப்படி அவர் ஹிரண்யகசிபு அழிக்கிறதுக்காக நரசிம்மரா வந்தார்.
How he comes as Vamanadev to cheat Bali Maharaj.
அவர் எப்படி பலி மகாராஜனை ஏமாத்துறதுக்காக வாமனதேவரா வந்தார்.
So non-devotees, they can't understand these stories at all. What's interesting about that? They think if we hear some stories like the Arabian Nights, that's more interesting. Arabian Nights, you don't have in Tamil? It's in most other languages. Ali Baba and the 40 Thieves. In Sanskritam there's Katha Saga. What's that? There's so many stories. Then there's in the modern age there's Superman, Batman, Spider-Man. They didn't have Batwoman yet. Superwoman. It's not fair. Should be, I think so. I would have thought. Yeah. So they're interested. So many movies are there. So what's the interest to hear that Krishna swallowed a forest fire?
Krishna ஏதோ காலத்திய விழுங்கினார். அத கேக்குறதுல என்ன ஆர்வம் இருக்கு?
Doesn't sound like a very interesting story.
இது ஒன்னும் சுவாரஸ்யமான கதை மாதிரி தெரியலையே.
There was a fire and then Krishna swallowed it.
ஏதோ நெருப்பு வந்தது, கிருஷ்ணர் அதை விழுங்கிட்டாரு.
But devotees, they attain great transcendental bliss by hearing this.
ஆனா பக்தர்கள் இத கேக்குறது மூலமா திவ்யமான ஒரு ஆனந்தத்தை உணர்றாங்க.
Again and again and again.
மறுபடி மறுபடி மறுபடி.
Because here is demonstrated Krishna's bhakta vatsalya, his loving care and affection for his devotees.
ஏன் அப்படின்னா இந்த சூழ்நிலைகள்ல கிருஷ்ணருடைய பக்த வத்சலமான குணம் வெளிப்படுது. அவர் அன்போட தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறார்.
And this is the basis of all his leelas.
இதுதான் அவருடைய எல்லா லீலைகளுடைய அடிப்படையே.
Some time ago I was reading some mundane scholar was commenting about the Bengali Padavali Kirtan tradition.
வங்காளத்தில் இருக்கக்கூடிய பதாவளி கீர்த்தனம் அப்படிங்கிற வழிமுறையை பத்தி ஒரு பௌதிக அறிஞர் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதை நான் படிச்சுட்டு இருந்தேன்.
So Padavali Kirtan means in Bengali, mostly in Bengali, also in Maithili and other languages. There are thousands and thousands of songs written about Krishna.
பதாவளி கீர்த்தனம் அப்படிங்கிறது குறிப்பா வங்காள மொழியில இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான பாடல்கள் கிருஷ்ணரை பத்தி எழுதப்பட்டிருக்கு.
And they mostly all focus on a few different themes.
அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட கருத்துக்களையே சுட்டிக்காட்டக்கூடியவையா இருக்கு.
The most popular theme is the it's like taking sequences from the story of Gita Govinda of Jayadev Goswami and just some like commentary on each little sequence, and then there's a whole series of kirtans describing Gita Govinda is a description of Krishna's rasa leela.
Kuripa pathinga abina adu irukkapodiya karu porul anadhu inda கீதகோவிந்தாளர் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்து அதுல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருத்துரை மாதிரி கொடுத்து அத பாடலா இயற்றப்பட்டிருக்கு. கீத கோவிந்தா அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ராசலீலையை வர்ணிக்கக்கூடியதாகும்.
So the mundane rascal commentator was saying that it's all repetitive, stereotyped.
பௌதிகவாதியும் அயோக்கியமான அவன் சொல்லியிருக்கிறான், இது எல்லாமே சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
Because in their concept, the something to be interesting should always be something new and different.
ஏன் அப்படினா அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் சுவாரஸ்யமானதா ஒண்ணு இருக்கணும் அப்படினா அது எப்பவுமே புதுசு புதுசா இருக்கணும்.
They completely miss the point that all these inspired, brilliant poets are describing in from their own angle the same thing, the same leela over and over again.
avanga enna purinjika mudiyala appadina ee krishnarala uchchagapaduthapatta pala kavingargal ore vishayatha thirumbi thirumbi aalama avangalude paaniyila adha alaga varnikkranga abingiradha purinjika mudiyala.
Because that leela is so wonderful and transcendentally attractive that even to describe one moment of it, all the poets in the world writing thousands and millions of poems, they could not come to the end of the description of how wonderful are Krishna's pastimes.
Krishnarude inda leelayanadhu migavum unnadamanadhu. Adu eppadi unnadamanadhu appadina Krishnarude andha leelayil irukkakoodiya oru Krishna adha oru chinna oru pagudhiya kuda வர்ணிக்கணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் பல ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதினாலும் அந்த ஒரு பகுதி நேரத்தை கிருஷ்ணருடைய லீலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி நேரத்தை வர்ணிக்க முடியாது.
And it underlines the difference between Krishna's wonderful transcendental pastimes and our miserable attempts to enjoy in this material world.
கிருஷ்ணருடைய திவ்யமான லீலைகளுக்கும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இந்த துன்பகரமான பௌதிக உலகத்துல ஆனந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கும்
because whatever we do in the material world, we immediately find that there's nothing in it and we want to try something else and something, and then we're always trying to do something new, different, always trying to find something interesting and attractive, but there's nothing of lasting interest or attraction.
இந்த பௌதிக உலகத்தை பார்த்தா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் மாத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பொருளை பாக்குறோம், அதுல இருந்து இன்னொரு புதுசு புதுசா வேற பொருளை மாத்திட்டே இருக்கலாம், சுவாரஸ்யமானதுக்கா மாறிட்டே இருக்கலாம் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல சுவாரஸ்யமானது நம்மள கவரக்கூடியது எதுவுமே கிடையாது.
But Krishna, his pastimes, they may appear to be the same, but they're so, Krishna's pastimes are so attractive that even though it may appear to be just the same thing over and over again, but every moment of it completely overwhelms the soul of the pure devotee with transcendental bliss.
கிருஷ்ணருடைய ஒவ்வொரு நேர லீலையும் ரொம்ப கவரக்கூடியது. எந்த அளவுக்கு கவரக்கூடியது அப்படின்னா, ஒரு பக்தன் தூய பக்தனை அவனுடைய இதயபூர்வமான அன்போட கவர்றார் கிருஷ்ணர் முழுமையா.
And the more we hear of it, the more enlivened we become.
இத பத்தி நாம எந்த அளவுக்கு அதிகமா கேக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதனால உற்சாகப்படுத்தப்படுறோம்.
Just like Ramlila, let's take the example of Ramlila.
ஒரு உதாரணத்துக்கு ராமலீலையை நாம எடுத்துக்கலாம்.
So if you start to hear Ramlila or if you start reading, you know what this, once you've read it once, you know what the story is.
நீங்க ராமலீலையை ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல என்ன கதை சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியும்.
You know that Ram's going to be announced as the king, and then Kaikeyi, inspired by Mantara, she thwarts that. Then Ram has to go to the forest, and Dasharath, he's distressed, and then Dasharath tries to convince him not to, and then Dasharath dies in separation, and then Sita is kidnapped, and on, we all know the story.
நாம படிச்ச உடனே நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். ராமர் மன்னரா முடிசூட இருந்தது, அந்த நேரத்துல கைகை தசரத வரம் கேட்டு ராமர் காட்டுக்கு போக நேர்ந்தது. ராமர் காட்டுக்கு போறதை தடுக்கிறதுக்கு தசரத முயற்சி பண்ணார், ஆனா அது அவருக்கு அவரால் முடியல. முடியாத பட்சத்துல அவர் ராமரை பிரிஞ்சதுனால மரணம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் ராமர் காட்டுல போய் இருக்கிறார், அங்க சீதை கடத்தப்படுறாங்க. இப்படி எல்லா கதையும் நம்ம கேட்டது நமக்கு தெரிஞ்சதுதான்.
But nevertheless, each time we hear it, it becomes more attractive.
ஆனா நம்ம பல தடவை கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு தடவை அதை கேட்கும் போதும் அது மேலும் மேலும் கவர்ச்சியுடையதா ஆகுது.
This is because it is transcendental. It is nitya navayamanam. It's always increasing in freshness.
ஏன் அப்படின்னா இந்த நிலைகள் எல்லாமே திவ்யமானவை. இது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இளமைகளை அதிகப்படுத்திட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் புதிதாகவே இருக்கு.
Whereas some mundane theme, it's simply dry.
ஆனா பௌதிக விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா அது வெறும் வறண்டு போய் கிடக்கு.
You can try to think of some mundane movie or book that you read or you saw and you thought, well, that was very good.
நீங்க பௌதிகமா இருந்த ஒரு படமோ இல்ல ஒரு கதையோ நீங்க நல்லதா எதை நினைச்சீங்களோ அதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா,
but how many times could you read the same book before you got so disgusted with it that you want to throw it on the floor and jump up and down on it and kick it out the window?
ஒரு புத்தகம் அந்த மாதிரியான ஒரு கதையை எத்தனை தடவை உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும்? கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அதுல வெறுப்பு எடுத்து போய் அந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அது மேல ஏறி நல்லா மிதிச்சு அந்த புத்தகத்தை கிழிஞ்சு தூர போடலாம்னு ஆயிடும்.
There must be so many famous movies in Tamil.
தமிழ்ல பல பிரபலமான திரைப்படங்கள் இருக்கலாம்.
I was in someone's house recently and I saw on the TV some old movie and I recognized, oh, that must be Jayalalitha when she was young and beautiful.
நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வீட்டுல இருந்தபோது அங்க ஒரு திரைப்படம் வந்தது, பழைய திரைப்படம். அது வந்து ஜெயலலிதாவா இருக்கலாம், அவங்க இளமையா அளவோட திகழ்றாங்களேன்னு நினைச்சேன்.
So you choose any film, you just think of one movie.
நீங்க ஏதாவது ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஒரு திரைப்படத்தை நினைச்சு பாருங்க.
And then we're going to put you in a room with the TV. And the movie is going to play over and over again, non-stop, for 3 weeks. And you have to watch it again and again. So if someone calls you to say, we're going to call you to see this movie, you think, well, I already saw it before. Okay, I'll see it one more time.
யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க பார்த்த படத்துக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை பாக்குறேன்னு போலாம்.
If you tell them we're going to show it to you 500 times in a row, it's like a terrible punishment. You'll actually literally go crazy.
ஆனா அவங்க கிட்ட ஒரு 500 தடவை நாங்க ஒரே படத்தை திரும்பி திரும்பி காட்ட போறோம்னு சொன்னோம்னா அவங்க என்னது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நினைச்சிருவாங்க.
But in Krishna Bhakti, we discuss the same pastimes of Krishna, the same philosophy, and we don't get tired. It's more and more enlivening.
ஆனா கிருஷ்ண பக்தியில நம்ம ஒரே விஷயத்தை ஒரே லீலைகளை திரும்பி திரும்பி கேட்டு இருக்கோம். அதன் மூலமா நம்ம இன்னும் ஆர்வமாக தான் ஆகிற மொழிய வெறுத்து போறது கிடையாது.
This is proof that it's on the transcendental platform.
இது
So what Krishna is what he's describing or giving some idea of in this verse is some primary understanding of the Supreme Lord.
இந்த பதத்துல கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தானது முழு முதற் கடவுளை குறித்த ஒரு ஆரம்ப கருத்து.
But we have to come to a better stage.
ஆனா நம்ம இதை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாகணும், சிறந்த நிலைக்கு வந்தாகணும்.
மன்மனா பவ மத் பக்தோ, always think of Krishna, become his devotee.
எப்போதே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறது கிருஷ்ணருடைய பக்தராகிறது.
If we simply conceive of him as some father somewhere who gives us rewards, we cannot actually love.
நமக்கு ஏதோ அப்பப்ப வரம் வழங்கக்கூடிய ஒரு தந்தையாட்டம் அவரை நினைச்சோம் அப்படின்னா அவர் மேல நம்ம உண்மையில அன்பு செலுத்த முடியாது.
Certainly he is the supreme lord, the supreme father, but he is also the supreme lover, the supreme friend, the supreme son.
அவர் இருக்கலே முழு முதற் கடவுள் தான், நமக்கு ஆதியான தந்தை தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதே சமயத்துல நம்ம அவரை நம்மளுடைய பரம காதலர், பரம நண்பன் மற்றும் பரம மகன் அப்படிங்கறதை நம்ம உணரணும்.
This is a more advanced understanding. Instead of thinking of ourselves as children of God, if we can think of him as our child, that is an advancement.
நம்ம பகவானுடைய குழந்தைகளா நம்ம நினைச்சுக்காம பகவானே தன்னுடைய குழந்தையா நினைச்சோம் அப்படின்னா அது உயர்ந்த நிலையிலிருந்து புரிஞ்சுக்கக்கூடியதாகும்.
So here in India we're distributing this Bhagavad Gita as it is in various languages.
இங்க இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவத் கீதையை உண்மையிலுள்ள பல்வேறு மொழிகள்ல நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம்.
How many of you have this Bhagavad Gita as it is?
இந்த பகவத் கீதை உண்மையில இருக்கு.
How many of you have read this?
உங்கள எத்தனை பேர் இதை முழுக்க படிச்சிருக்கீங்க?
At least once.
ஒரு தடவையாவது முழுக்க யாராவது படிச்சிருக்கீங்களா?
All right, so you have to read it as well as have it.
நீங்க வீட்டுல வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது, இதை படிச்சும் ஆகணும்.
So that's very good. Everyone at least respects Bhagavad Gita.
எல்லாரும் குறைஞ்சது பகவத் கீதைக்கு ஒரு மரியாதையாவது கொடுக்குறீங்க, அது நல்லதுதான்.
But there's more.
ஆனா அதை விட என்ன அதிகமா பண்ண வேண்டியிருக்கு?
There's Srimad Bhagavatam.
இங்க ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு.
There's Krishna book.
கிருஷ்ண புத்தகம் இருக்கு.
Krishna teaches us in Bhagavad Gita to always think of him, love him, become his devotee.
கிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு சொல்லி தர எப்பவுமே என்னை நினைச்சிட்டு என்னுடைய பக்தனாக அப்படின்னு.
So from Krishna book we will know who is this Krishna who is to be loved.
நம்மளால அன்பு செலுத்தப்பட வேண்டிய இந்த கிருஷ்ணர் யார் அப்படிங்கறத நம்ம கிருஷ்ண புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸ்ரீல பிரபாத் ரைட்ஸ் இன் தி கிருஷ்ண புக் தட் சிம்பிளி பை ரீடிங் திஸ் புக் எவ்ரி ஒன் கேன் அட்டைன் பியூர் டிவோஷன் டு கிருஷ்ண அண்ட் கோ பேக் டு காட்.
ஸ்ரீல பிரபாத் இந்த கிருஷ்ண புத்தகத்துல எழுதுற இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமாகவே எல்லாரும் கிருஷ்ணர் மேல கவரப்பட்டு மறுபடியும் அவருடைய லோகத்துக்கு போய் சேரலாங்க.
சோ பிளீஸ் don't just think of Krishna as a philosophical concept.
Krishna verumana tattva reethil irukkakoodiya oru nabara mattum karudhaadinga.
He is the supreme person.
Avar parama purusha.
He is our supreme friend, our supreme lover.
Avar nammala irukkadhe miga uyartha nanbar, miga uyartha kaadalar.
And to develop our love for him is the only meaning of life.
நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரே அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் மேல இருக்கக்கூடிய அன்பை வளர்த்துக்கிறது தான்.
So we can do that by chanting the Hare Krishna Maha Mantra.
நம்ம அத Hare Krishna Maha Mantra சொல்றதின் மூலமா பண்ணலாம்.
Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Understanding Krishna as the Supreme Father and the Supreme Lord.
கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாகவும் பரம தந்தையாகவும் உணர்றது.
And also as the supreme thief.
அதோட சேர்ந்து இருக்கிறதுலே மிக உயர்ந்த திருடனா உணர்றது.
Stealing the butter.
வெண்ணையை திருடக்கூடியவர்.
Stealing the gopis clothes. Recently someone asked me about that.
கோபியர்களுடைய துணியை திருடறவர்.
Stealing the minds of the devotees.
பக்தர்களுடைய மனதை திருடக்கூடியவர்.
If our mind is absorbed in thought of Krishna, then Krishna has stolen our mind.
நம்மளுடைய மனமானது கிருஷ்ணருடைய எண்ணங்கள்ல மூழ்கி இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளுடைய மனதை திருடிட்டாருன்னு தான் அர்த்தம்.
கிருஷ்ணர் இஸ் ஃபியர்ஸ்லி லாயல் டு ஹிஸ் டிவோட்டீஸ்.
கிருஷ்ணர் எல்லா விதத்திலையும் தன்னுடைய பக்தர்களுக்கு உறவு கொள்ளக்கூடியவராக இருக்கார்.
He will do anything for his devotees.
அவர் தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்.
Krishna is the supreme object of attraction for all the Vrajavasis.
Krishna எல்லா வ்ரஜவாசிகளுக்கும் கவர்ச்சிகரமான நபர்கள்ல இருக்கிறதே மிக மிக உயர்ந்தவராக இருக்கார்.
And Mathura Vasis and Dwarka Vasis, Ayodhya Vasis, Vaikuntha Vasis.
மதுரால வசிக்கக்கூடியவர்கள், துவாரகையில் வசிக்கக்கூடியவர்கள், அயோத்தியால் வசிக்கக்கூடியவர்கள், வைகுண்டத்தில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவரே கவர்ச்சி பொருளா இருக்கார்.
Only us poor Jagat Vasis, the inhabitants of this material world, have no attraction for Krishna.
இந்த ஜகத்துல வசிக்கக்கூடியவங்க மட்டும் தான், அந்த ஜகத்வாசிகள் மட்டும் தான் கிருஷ்ணர் மேல எந்த ஒரு கவர்ச்சி இல்லாம இருக்கிறோம்.
So please study Bhagavad Gita as it is and Krishna book. And Srimad Bhagavatam and chant Hare Krishna. And let us develop our love for Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. So is there any question about this? Jai Shishi Gaunitai. Where's that Krishna book? That's
Krishna book. Krishna book.
So one of the things I'm very expert in is giving people advice on how to improve their homes.
மக்கள் தங்களுடைய வீடை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறதுல நான் ரொம்ப நிபுணனானவன்.
I'm a world renowned expert on how to improve your home.
உங்களுடைய வீட்டை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அறிவுரை கொடுக்கிறதுல நான் உலகம் முழுக்க பிரபலமானவன்.
And today as a special offer, I will give you free advice on how to make your home much, much better.
உங்களுடைய வீட்டை இன்னும் எவ்வளவு வேணாலும் சிறப்பா பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை உங்களுக்கு கொடுக்க போறேன். இலவசமா கொடுக்கிறேன் அந்த அறிவுரையை.
And that is,
அது என்ன அப்படின்னா,
put this Krishna book in your home.
இந்த கிருஷ்ண புத்தகத்தை உங்க வீட்டுல வச்சுக்கோங்க.
Immediately your home will become at least 1 million times better.
உடனே உங்க வீடானது குறைஞ்சது 10 லட்சம் தடவையாவது சிறந்ததாகும்.
And if you open the book and read, even if you don't read the book, just by keeping this book in your home respectfully, then you become, even the demigods will worship you. You don't have to worship them, they will worship you.
நீங்க இந்த புத்தகத்தை படிக்கலனா கூட இத குறைஞ்சபட்சம் வீட்ல வச்சிருந்தீங்கனாலே எல்லா தேவர்களும் உங்களை வழிபடுவாங்க. நீங்க தேவர்களை வழிபட தேவையில்லை.
People ask about demigod worship, but in the Nectar of Devotion it said that if you keep this book in your home, the demigods will worship you.
மக்கள் தேவர்களை வழிபடுறது பத்தி கேக்குறாங்க. ஆனா பக்தி ரசாமிரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த புத்தகத்தை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா தேவர்கள் நம்மளை வழிபடுவாங்கன்னு சொல்றீங்க.
So this is best Vastu advice.
இதுதான் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த அறிவுரை.
That you just
Vastu.
Go in someone's home and you say, oh, there's something missing here. It should be a Krishna book. And you need to, just to improve the Vastu, you have to put a whole set of Srimad Bhagavatam.
நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்துவை சரி பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய புத்தகத்தை, கிருஷ்ண புத்தகத்தையும் ஸ்ரீமத் பாகவதையும் வைக்கணும்.
That will improve the Vastu, that will take out all the bad astrological influences, everything.
அது உங்களுடைய வாஸ்து நிலையை முன்னேற்றும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் நிவர்த்தி பண்ணும்.
So who would like to take Krishna book?
யார் இந்த கிருஷ்ண புத்தகத்தை வாங்கிக்க விரும்பப்படுறீங்க?
To keep in their home.
உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறதுக்கு.
How much is the price? 200 rupees? 150 rupees. Only 150 rupees.
₹150
You'd like to take? Yeah, okay. Please come and take. In English. You can take it in English also. Well, I'm sure Tamil is a better language. Jai, Hare Krishna. I'll sign it for you. Your home is better. Hare Krishna. All you need is love. Krishna.
Krishna.
Hare Krishna.